நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 26 வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். கோவிட் 19 பெருந்தொற்று உச்சத்தில் இருந்தவேளை மேலதிகமாக 5 அமைச்சர் பொறுப்புகளை முன்னாள் பிரதமர் ஸ்காட் மாரிசன் பொறுப்பேற்றது குறித்த அதிகாரப்பூர்வ விசாரணை நடக்க இருக்கிறது. இந்த விசாரணையை முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி வெர்ஜீனியா பெல் தலைமை தாங்குவார். நீதிபதி வெர்ஜீனியா பெல் இந்த ஆண்டு நவம்பர் 25 தனது அறிக்கையை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவரது விசாரணையில் ஸ்காட் மாரிசன் கலந்து கொள்ளவோ அல்லது ஆதாரம் அளிக்கவோ கட்டாயப்படுத்தப்பட மாட்டார். பொதுமக்களிடம் சமர்ப்பிப்புகள் கோரப்படும் என்றும் இந்த விசாரணைக்கு முன்னாள் அரசு ஒத்துழைக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் சட்ட அமைச்சர் அட்டர்னி ஜெனரல் மார்க் ட்ரைஃபஸ் கூறினார். விசாரணையை எப்படி நடத்த வேண்டும் என்பது நீதிபதி வெர்ஜீனியா பெல் கைகளில் மட்டுமே தங்கியுள்ளது என்று மார்க் ட்ரைஃபஸ் மேலும் கூறினார்.
We'll leave it to Ms. Bell. It's really important that this be seen as an independent inquiry conducted by her, appropriate to her status. She'll be reporting to the government at the end of November, and it's up to her how she conducts this.
பூர்வீக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த க்ளோசிங் த கேப் என்ற திட்டத்தில் புதிய கவனத்தை அரசு எடுக்கும் வேளையில் தமது வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்று பூர்வீக குடி தலைவர்கள் கூறினார்கள். பூர்வீக மக்களை பாதிக்கும் விடயங்களில் முடிவெடுக்கும் அதிகாரம், தரவுகளை பகிர்தல், சமூக கட்டுப்பாட்டுத் துறையில் மேம்பாடுகளை மேற்கொள்ளுதல் மற்றும் அவர்கள் நல்வாழ்வு, நீதி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் குறித்த விடயங்களில் பூர்வீக மக்களை முழுமையாக ஈடுபடுத்த விரும்புவதாக க்ளோசிங் த கேப் கமிட்டி என்ற குழுவின் இணைத் தலைவர் பேட் டர்னர் கூறினார். இந்த நடவடிக்கைகளில் முன்னேற்றம் இல்லாமல் நேர்மறையான மாற்றம் ஏற்படாது என்று பேட் டர்னர் கூறினார்.
We will be involved in shared decision making partnerships with governments rather than government just coming out and consulting us and then going away and do what they like. Aboriginal and Torres Strait Islander people will be able to share that decision making to make sure their priorities are reflected in the new policies and programs that will improve the life outcomes of our people.
ஒரு புதிய பரீட்சாத்த மீள்குடியேற்ற திட்டத்தின் கீழ் நாட்டிற்குள் அனுமதிக்கப்படும் முதல் அகதிகள் குழு இன்றிரவு சிட்னி விமான நிலையத்தை வந்தடைய உள்ளது. த கம்யூனிட்டி ரெஃப்யூஜி இன்டிகிரேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் பைலட் புரோக்ராம் என்ற திட்டம் சமூக ஆதரவாளர் குழுக்களை பங்காளிகளாக கொண்டு அகதிகள் தங்குமிடம் மற்றும் கல்வி வாய்ப்புகளை கண்டறியவும் அரசாங்க சேவைகளை அணுகவும் மற்றும் உள்ளூர் மக்களுடன் பழகுவதற்கும் சமூக ஆதரவாளர்களின் உதவியுடன் இயங்கும் ஒரு திட்டமாகும். அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் குறித்து நாட்டு மக்களின் பார்வையில் மாற்றத்தை இந்த திட்டம் ஏற்படுத்தும் என்று தான் நம்புவதாக குடிவரவு அமைச்சர் ஆண்ட்ரூ ஜைல்ஸ் கூறினார்.
We know right now in the world there are more people displaced than any time in human history. We know we've got to do more as a country to play our part in supporting people in need of resettlement. And we know there's more that we can do by looking at the compassion and generosity that's found in Australia in communities such as this one.
COVID-19 பெருந்தொற்று பணியிடங்களில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ள பின்னணியில் அடுத்த வாரம் நடக்க இருக்கும் ஜாப் சமிட் வேலைகள் குறித்த உச்சி மாநாட்டில் கோவிடின் தாக்கம் புறக்கணிக்கப்படாது என்று அரசு கூறியது. லாங் கோவிட், கோவிடின் நீண்டகால தாக்கம் காரணமாக மட்டும் ஒவ்வொரு நாளும் 31,000 பேர் வேலைக்கு செல்ல முடியாமல் உள்ளது என்றும் திறன் பற்றாக்குறையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும் பொருளாதாரத்தின் மீது இது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே மோசமாக இருந்த ஒரு சூழ்நிலையை கோவிட் 19 பெருந்தொற்று இன்னும் மோசமாக்கியுள்ளதாக உச்சி மாநாட்டிற்கு முந்தைய இறுதிவட்ட மேசை கூட்டத்தில் கருவூல காப்பாளர் ஜிம் சாமர்ஸ் கூறினார்.
One of the issues which is consistently raised with us is how do we deal with the fact that people have been unable to work because of COVID, including because of long COVID. That is a very big concern to us. And when you go around the country, as I have been, speaking in local communities, often the skills shortages and labour shortages which were already there have been turbocharged by COVID-19.
COVID-19 கட்டுப்பாடுகள் பல 2020 ஆண்டில் இருந்த போதிலும் மெனஞ்சாகோக்கல் வைரஸ் என்ற மூளைக்காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் தொற்று நோய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஒரு புதிய ஆய்வு கண்டறிந்துள்ளது. பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்களின் தொண்டையில் உள்ள மெனஞ்சோகாக்குள் பாக்டீரியாவின் வீதம் அதிகரித்துள்ளதை அண்மைய அடிலைட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. கோவிட் கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் மெனஞ்சோகாக்குள் வைரஸ் பரவல் குறையும் என்று அவர்கள் எதிர்பார்த்த காரணத்தால் இந்த முடிவுகளை கண்டு தாம் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர் என்று இந்த ஆராய்ச்சியை முன்னெடுத்த பேராசிரியர் ஹெலன் மார்ஷல் கூறினார். மெனஞ்சோகாக்குள் வைரஸ் அறிகுறிகளை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் தடுப்பூசி முக்கியமானவை என்று பேராசிரியர் ஹெலன் மார்ஷல் கூறினார். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 247 இலங்கை ரூபாய் 4 சதங்கள், 55 இந்திய ரூபாய் 61 காசுகள், 97 சிங்கப்பூர் சதங்கள், 3.11 மலேசிய ரிங்கிட். செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மழை 18 செல்சியஸ், அடிலைட் மிகமூட்டமான நாள் 19 செல்சியஸ், மெல்பர்ன் மிகமூட்டமான நாள் 19 செல்சியஸ், ஹோபார்ட் மிகமூட்டமான நாள் 15 செல்சியஸ், கேன்பரா மிகமூட்டமான நாள் 16 செல்சியஸ், சிட்னி மழை 19 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் மழை 22 செல்சியஸ், டாவின் வெயில் நாள் 33 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.